வேதத்தை தினம் ஞானி சகல
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சையோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
அருமையானவர்களே, இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை குறித்து பலர் உங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறீர்கள். இன்னமும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்காமல் ஆனால் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களும் உங்களுடைய கருத்துக்களை எழுதுவீர்கள் என்றால் அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வானொலி மூலமாக இவ்வாறு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மிக கருத்தோடு பல வருடங்களாக குறிப்பெடுத்து வருகிற உங்களுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். நீங்கள் எடுக்கும் குறிப்புகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள், அதற்காகவும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் சிலர் தூரமான இடத்திலே வேறு ஒருவர் வீட்டிலிருந்து வரும் சத்தத்தை நீங்கள் கவனித்து கேட்கிறீர்கள். இன்னும் சிலர் ஆலய ஒலிபெருக்கி மூலமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் யோசுவாவின் புஸ்தகம் 6:12 முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தபொழுது கர்த்தருடைய கட்டளையின்படி யோசுவா ஜனங்களோடு சேர்ந்து எரிகோவை சுற்றி வருகிறார். முதல் நாள் ஒருமுறை சுற்றி வந்து திரும்ப பாளையத்திலே வந்து ராத் தங்கினார்கள் என்று சிந்தித்தோம். இப்பொழுது யோசுவா 6:12-14 வரை வாசிக்கிறேன். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. இரண்டாம் நாளும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 செய்தார்கள். எரிகோ கோட்டையின் மேலே காவலாளிகள் நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது 2 நாளும் இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு ஒழுங்கோடு கூட கர்த்தருடைய பெட்டிக்கு பின்னாலே வருகிறார்கள். 2 நாளும் அவர்களை பார்த்த எரிகோவின் வீரர்கள் அதோ வந்துவிட்டார்கள் என்று குரல் கொடுத்திருப்பார்கள். இஸ்ரவேலர் எரிகோவை சுற்றி 2 வந்து தங்களுடைய கூடாரங்களுக்கு திரும்பி போய்விட்டார்கள். 6 இதே காரியத்தை திரும்ப திரும்ப செய்தார்கள். 6 இரவிலே எரிகோ கோட்டையின் உள்ளே அரசனும் முக்கியமான சேனை தளபதிகளும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருப்பார்கள். இஸ்ரேல் மக்களிலேயும் கூட சிலர் இது என்ன, நாம் செய்வது முட்டாள்தனமான காரியம் போல அல்லவா இருக்கிறது என்று கூறியிருப்பார்கள். நீங்கள் யோசுவாவை பார்த்து ஏன் யோசுவா நீங்கள் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டிருப்பீர்கள் என்றால், எனக்கு கர்த்தருடைய சேனையின் அதிபதி இவ்வாறுதான் கூறினார், அதைத்தான் நான் செய்கிறேன் என்று கூறியிருப்பார். ஆம், அவர் என்ன செய்யும்படியாக சொல்லப்பட்டாரோ அதே காரியத்தை அவர் செய்தார். 15 7 அதிகாலமே கிழக்கு விளக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அண்டை தனத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7 இஸ்ரேல் மக்கள் எரிகோ கோட்டையை சுற்றி வழக்கம் போல வலம் வருகிறார்கள். முதல் முறை சுற்றி வரும்பொழுது உள்பக்கமாகவே எரிகோவின் வீரர்களும் சுற்றி வந்து கொண்டிருந்திருப்பார்கள். ஒரு முறை அவர்கள் அவ்வாறு சுற்றி வந்தவுடனே களைப்போடு கூட ஆங்காங்கே இழைப்பார ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் திடீரென்று கோட்டையின் மேலிருந்து காவலாளி கத்துகிறான், கொஞ்சம் பொறுங்கள், அவர்கள் திரும்பவும் கோட்டை சுற்றி செல்லுகிறார்கள். ஏன் இன்றைக்கு மட்டும் இவ்வாறு சுற்றுகிறார்கள் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே மீண்டும் மீண்டுமாக 7 முறையும் சுற்ற துவங்கினார்கள். யோசுவா 6:16 20 வாசிக்கிறேன். 7 ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். வசனம் 20, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. எரிகோவின் மதில் சுவர் தரைமட்டமாய் விழுந்துவிட்டது. எரிகோவை பார்க்கும்படியாக சென்றிருந்த ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் அது தரைமட்டமாக விழுந்ததை குறித்து அகழ்வாராய்ச்சியினர் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, எந்த ஒரு விசுவாசியினுடைய விசுவாசமும் அகழ்வாராய்ச்சி செய்யும் மனிதர்களின் மண்வெட்டியிலே இருக்க வேண்டிய அவசியமில்லை. எபிரேயர் 11:30 பாருங்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. எரிகோ என்பது ஒரு விசுவாசிக்கு உலகத்தை அடையாளப்படுத்துகிறது. உலகம் உறுதியானதாயிருக்கிறது. நாம் அதை மேற்கொள்வது நம்முடைய விசுவாசத்தினாலேயே. 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். காலம் காலமாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பல விதங்களிலே உலகத்தை சந்தித்த பொழுது எப்படி விசுவாசத்தினாலே அதை மேற்கொண்டார்கள் என்பதை எபிரேயர் 11:11 நாம் வாசிக்கிறோம். யோசுவா எரிகோவை வென்றான் என்று சிலர் பாடுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அவனா எரிகோவை வென்றான்? இல்லை பிரியமானோர்களே, அவன் யுத்தம் செய்யவே இல்லை. அதை சுற்றி அணிவகுத்து வந்தார்கள். அப்படியென்றால் யுத்தம் செய்தது யார்? கர்த்தரே அதை செய்தார். இதைத் தவிர வேறு எந்த ஒரு விளக்கமும் இதற்கு நாம் கொடுக்க முடியாது. ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதிய பொழுது ஜனங்கள் ஆர்ப்பரித்த பொழுது ஒரு நிலநடுக்கம் வந்து எரிகோவின் மதில்கள் விழுந்தது என்று சிலர் சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் தொடர்ந்து இஸ்ரேல் மக்கள் அணிவகுத்து சுற்றி சுற்றி சென்றதனாலே அந்த சுவர் வலிமை இழந்து விழுந்துவிட்டது என்கிறார்கள். நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ப வேண்டுமென்றால் நம்பலாம். ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பதை விசுவாசிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தரே வெற்றி சிறந்தார். இஸ்ரேல் ஜனங்களே அதை சுதந்தரித்துக் கொண்டார்கள். இன்றைக்கும் அநேக விசுவாசிகளுடைய பிரச்சனை இதுதான். அவர்கள் தாங்களாகவே இந்த எரிகோ யுத்தத்தை செய்ய முற்படுகிறார்கள். அவர்களே உலகத்தை ஜெயிக்க பிரயாசப்படுகிறார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் ரட்சிப்பின் அதிபதியாகிய சேனைகளின் கர்த்தரிடத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 2 காரியங்களை அங்கே நாம் சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக ராகாப் பாதுகாக்கப்பட்டதை கவனிக்க வேண்டும். யோசுவா 6:22-23, யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். அவர்கள் வாக்கு பண்ணினபடியே ராகாபையும் அவளுடைய குடும்பத்தார் அத்தனை பேரையும் வீட்டிலிருந்த எல்லாரையும் பாதுகாத்தார்கள். மட்டுமல்ல, நாம் 2வதாக இங்கே பார்க்க வேண்டிய காரியம், யோசுவா இந்த பட்டணத்தின் மேலே ஒரு சாபத்தை கூறுகிறார். வசனம் 26, அக்காலத்திலே யோசுவா, இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16 நாம் படிக்கும்பொழுது எரிகோ திரும்ப கட்டப்பட்டதை குறித்தும் அதை கட்டியவனுடைய வாழ்க்கையிலே யோசுவா கூறிய சாபம் நிறைவேறியதை குறித்தும் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் முன்னதாக தேவன் கொடுத்த ஒரு உறுதியான கட்டளையையும் பார்க்க வேண்டும். எரிகோ பட்டணத்தை அவர்கள் கைப்பற்றும் பொழுது அங்கே உள்ள பொன் வெள்ளி வெண்கலத்திலான பாத்திரங்கள் இரும்பு எல்லாமே கர்த்தருடைய பொக்கிஷத்திலே கொண்டு வைக்கப்பட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டது. எந்த ஒரு போர் வீரனும் தனக்கென்று எதையும் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதை கர்த்தர் தெளிவாக கூறினார். பாருங்கள், வாசிக்கிறேன். யோசுவா 6:18, சாபத்தீடானதில் ஏதாயிலும் எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். ஆனால் இப்படி தெளிவாக கர்த்தர் கூறியிருந்தும் தனக்கென சில காரியங்களை எடுத்துக்கொண்ட ஒரு மனிதனை குறித்து நாம் அடுத்த அதிகாரத்திலே பார்க்கப் போகிறோம். அருமையானவர்களே, உங்களுக்கு எதிராக இருக்கிற எதிரி நீங்கள்தான். உங்கள் தோலிற்குள்ளேதான் அவனும் இருக்கிறான். நீங்கள் சிந்திப்பதற்கு பயன்படுத்துகிற அதே மூளையைத்தான் அழிவின் காரியங்களுக்கு அவன் பயன்படுத்துகிறான். உங்கள் சொந்த கரங்களையே தீமையான காரியங்களை செய்ய அவன் பயன்படுத்துகிறான். இந்த உலகத்திலே வேறு யாரும் உங்களுக்கு செய்யக்கூடிய தீமையை விட இவனே அதிகமான தீமை செய்யக்கூடியவனாயிருக்கிறான். உங்களுடைய அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவனே உங்களுக்கு பெரிய இடையூறு பண்ணுகிறான். இந்த எதிரியை கையாளுவதிலே இரண்டு மடங்கு கஷ்டங்கள் இருக்கிறது. முதலாவதாக அந்த எதிரியை அடையாளம் கண்டுகொள்வது, அது நம்முடைய எதிரி என்பதை தீர்மானிக்க கருத்துள்ளவர்களாய் நாம் இருப்பது. உண்மையை சொல்லப்போனால் அநேகர் அந்த மனிதனை விரும்புகிறவர்களாகவே இருக்கிறோம். இரண்டாவதாக அவன் நமக்குள்ளேயே இருக்கிறான். அவன் மட்டும் வெளியே வந்து மற்றொரு மனிதனைப் போல நமக்கு எதிர்த்து நிற்பான் என்றால் அது வித்தியாசமான ஒரு காரியம். ஆனால் அவன் அப்படி செய்கிறதில்லை. அவன் ஒரு கோழை என்பதனாலே அப்படி இருக்கிறதில்லை. அவன் நமக்கு உள்ளே இருப்பதனாலே மிக சிறப்பாக அவன் யுத்தம் செய்ய முடியும். எனவே அங்கே இருக்கிறான். எத்தனையோ தேசங்கள், பட்டணங்கள், ஏன் திருச்சபைகள், தனி மனிதர்கள் எல்லாருமே தங்களுக்குள்ளே இருக்கும் எதிரிகளாலேயே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரஷ்ய தேசம் கம்யூனிஸ்ட் மக்களுடைய கரத்திலே விழுந்தது. வெளியே இருந்து ஜெர்மன் தேசம் கொடுத்த அழுத்தத்தினாலே அப்படி ஆகவில்லை. உள்ளே இருந்தே உண்டான கொள்கைகளின் அடிப்படையிலேயே அது விழுந்தது. ட்ராய் என்ற பட்டணத்தை குறித்த ஒரு கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கிரேக்கர்கள் அந்த பட்டணத்தை கைப்பற்றும்படியாக 10 நீண்ட ஆண்டுகள் முற்றுகையிட்டு முயற்சித்தார்கள். இறுதியாக முடியாமல் அவர்கள் போய்விட்டார்கள். போனபொழுது பட்டணத்திற்கு வெளியே மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பெரிய குதிரையை மட்டும் விட்டுவிட்டு சென்றார்கள். ட்ராய் பட்டணத்து மக்கள் அந்த குதிரையை மட்டும் தங்கள் பட்டணத்திற்குள்ளே எடுத்து வந்தார்கள். ஆனால் அதற்குள்ளே ஒளிந்திருந்த வீரர்கள் முக்கியமான நகரத்தின் கதவை திறந்துவிட்டு கிரேக்க வீரர்களை உள்ளே அனுமதித்து பட்டணம் கைப்பற்றப்பட்டது. இன்றைக்கும் திருச்சபைக்கு உள்ளே இருக்கிறவர்களாலேயே திருச்சபை உடைகிறது. வெளியிலிருந்து யாரும் திருச்சபையை கெடுக்கவில்லை. சின்ன ஆசியாவிலே இருந்த 7 சபைகளுக்கும் இயேசு கிறிஸ்து எழுதிய கடிதத்திலே சில அருமையான எச்சரிப்புகளை கொடுத்திருக்கிறார். இந்த எச்சரிப்புகளை கவனித்து பார்த்தால் வெளியே இருந்து வரக்கூடிய எந்த எதிரியை குறித்தும் அங்கே எச்சரிப்பு கொடுக்கவில்லை. எல்லாமே அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எதிரிகளை குறித்த எச்சரிப்பை தான் கொடுத்தார். கவனிங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:14-15 வசனங்கள். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். இதேபோல வெளிப்படுத்த விசேஷம் 2:20 வசனத்தை பார்ப்போம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இங்கே இயேசு மிக தெளிவாக இந்த திருச்சபைகளுக்குள்ளே கொடுத்த எச்சரிப்பு என்ன? உங்களுக்குள்ளேயே இருக்கும் காரியங்களே உங்களை அழிக்கும் என்பதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்கிறார். திருச்சபைக்கு வெளியே இருந்து வரும் எதிரிகள் அல்ல, திருச்சபைக்கு உள்ளேயே இருந்து திருச்சபைக்கு உண்மையற்றவர்களாய் இல்லாமல் இருப்பவர்களாலேயே கர்த்தருடைய நோக்கம் பாதிக்கப்படுகிறது. பிசாசானவன் உள்ளே இருப்பவர்கள் மூலமாகத்தான் திருச்சபையை காயப்படுத்த முடியுமே ஒழிய வெளியே இருந்த அல்ல. அதேபோல ஒரு தனி மனிதனும் தனக்குள்ளே இருக்கும் காரியங்களினாலேயே அழிக்கப்படுகிறான். சரித்திரத்தை பார்க்கும்பொழுது மகா அலெக்சாண்டர் தன்னுடைய படை வீரர்களை எவ்வளவோ தூரம் கூட்டிச் சென்றான். அவனைப் போல வேறு யாரும் செய்யவில்லை. 35 வயதாக முன்னதாகவே அன்றைக்கு உலகம் என்று சொல்லப்பட்ட அத்தனை இடங்களையும் கைப்பற்றினான். ஆனால் ஒரு குடிகாரனாக அவன் மறித்து போனான். அவன் உலகத்தை கைப்பற்றினான், தன்னைத்தானே கைப்பற்ற அவனால் முடியவில்லை. அவனுக்குள்ளேயே இருந்த ஒரு எதிரி அவனை கொண்டுவிட்டது. வாக்குத்தத்த பூமியை சுதந்திரிக்கும் பொழுது அவர்கள் தோல்வி கொண்ட ஒரு யுத்தத்திற்கு காரணம் வெளியே இருந்து வந்த ஒரு அடியல்ல, உள்ளே இருந்து வந்ததே அது. வாக்குத்தத்த பூமிக்குள்ளே இஸ்ரேல் ஜனங்கள் நுழைந்த பொழுது அங்கே அநேக எதிரிகள் இல்லை. குறிப்பிடத்தக்க 3 எதிரிகளை அங்கே நின்றார்கள். 1 எரிகோ, 2 ஆயி, 3 கிபியோனியர்கள். இஸ்ரேல் மக்கள் தங்கள் வாக்குத்தத்த பூமியை சுதந்திரிக்க முடியாதபடி தடுத்தவர்கள் இந்த 3 பேர்தான். தேசம் அங்கேதான் இருக்கிறது, அது அவர்களுக்கு சொந்தமானது என்று கர்த்தர் கூறிவிட்டார். ஆபிராமுக்கு வாக்குத்தத்த பத்திரத்தை எழுதி கொடுத்து விட்டார். யோசுவாவினிடத்திலேயும் சொல்லும்பொழுது யோசுவா 3 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று கூறியிருக்கிறார். இது உங்களுக்குரியது. நீங்கள் செல்லுங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எடுத்துக்கொண்டதை நீங்கள் அனுபவியுங்கள் என்று கூறிவிட்டார். அருமையானவர்களே, இது இன்றைக்கும் எத்தனை பெரிய ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த பூமியானது 300,000 சதுர மைல் பரப்புடையது. ஆனால் அவர்களோ வெறும் 3,000 சதுர மைல்களையே தங்களுக்கென்று சொந்தமாக்கிக் கொண்டார்கள். கிறிஸ்தவர்களுக்கும் கர்த்தர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார்களா? இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? சற்றே எண்ணி பாருங்கள். எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருந்தும் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிச்சைக்காரரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறார். அருமையானவர்களே, அது எல்லாவற்றையும் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய யுத்தம் உண்டு, பெற வேண்டிய வெற்றிகள் உண்டு. எபேசியர் நிருபம் 6 அதிகாரத்தின் கடைசியிலே நாம் எப்படிப்பட்ட யுத்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம், அதற்கு எப்படிப்பட்ட ஆயுதங்கள் நமக்கு தேவை என்று கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தையும் குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 7-8 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிற ஆய் பட்டணத்தின் மேலே பெற்ற தோல்வியும் வெற்றியுமே ஒரு விசுவாசியனுடைய வாழ்க்கையிலே மாம்சத்தை குறித்து வெளிப்படுத்துகிறது. ஆகானுடைய பாவம் கூடாரத்திலே இருந்தது. மாம்சத்திற்கடுத்த பாவங்கள் எப்படி தொடர்கிறது என்றால், முதலாவதாக நான் பார்க்கிறேன், இது சரீரப்பிரகாரமானது. இரண்டாவதாக நான் இச்சிக்கிறேன், இது மனதளவிலே உண்டாகிற காரியம். மூன்றாவதாக நான் எடுத்துக் கொள்கிறேன், இது மீறுதலின் செயலாய் இருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு விசுவாசியின் வாழ்க்கையினுள்ளே மனதிலே வெற்றி பெறாமல் செயலிலே வெற்றி பெற முடியாது. மனதிலே விடுதலை இல்லாமல், பார்வையிலே விடுதலை இல்லாமல், செயலிலே விடுதலை பெற முடியாது. பாருங்கள், யோசுவா 7:1 வசனம், இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இங்கே இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் நாம் இங்கே பார்க்கும்பொழுது ஆகான் என்னும் ஒரு மனிதனை பாவம் செய்திருக்கிறான். அந்த ஒரு மனிதன் செய்த தவற்றினாலே முழு தேசமுமே கஷ்டத்தை சந்தித்தது. இன்றைக்கு அநேகர் திருச்சபைக்கு வெளியே இருந்து குறை கூறி கொண்டிருக்கிறார்கள். திருச்சபையின் தோல்வியை குறித்து, வேத பொருட்களை குறித்து பேசுகிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு திருச்சபையின் அங்கத்தினராக அதை குறித்து பேசுவது ஒரு காரியம், வெளியே நின்று கொண்டு ஒன்றும் செய்யாமல் இருப்பது வேறு காரியம். இன்றைக்கு திருச்சபை தோல்வி காண்கிறதா இருக்குமென்றால், வேத புரட்டு அங்கே இருக்குமென்றால், திருச்சபையின் அங்கத்தினர்களாகிய நாமும் பாதிக்கப்படுகிறோம். ஒரு அங்கத்தினர் பாடுபட்டால் எல்லாரும் சேர்ந்துதான் பாடுபடுகிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 12:26 ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். இப்பொழுது யோசுவா 7:2-3 வாசிக்கிறேன். யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2,000-3,000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். எரிகோ என்பது உலகத்திற்கு அடையாளமாயிருக்கிறது, ஆயி என்பது மாம்சத்துக்கு அடையாளமாயிருக்கிறது. சில பரிசுத்தவான்கள் எரிகோவை சுற்றி வலம் வருகிறார்கள், எக்காலங்களை ஊதுகிறார்கள். இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக பேசப்படுகிறார்கள். இவர்கள் சொல்வதென்ன? நாங்கள் அதை செய்வதில்லை, நாங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் என்று கூறுவார்கள். அவர்களுக்கு உலக பிரகாரமாக தெரிகிற எல்லா காரியங்களையும் அவர்கள் துறந்து விடுவார்கள். அவர்கள் உலகத்தை ஜெயித்து விட்டார்கள் என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் மாம்சத்தை குறித்து என்ன? இன்றைக்கு உலகத்திலேயும் திருச்சபையிலே ஆபத்தானவர்கள் யார் தெரியுமா? தாங்கள் உலகத்தை வென்றுவிட்டோம் என்று சொல்லுகிறவர்கள்தான். அப்படிப்பட்டவர்கள் ஆயிப்பட்டணத்திலே தோற்கடிக்கப்படுகிறார்கள். எண்ணி பார்க்க முடியாத ஒரு வகையான நாக்கை உடையவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். இன்றைக்கும் பல திருச்சபைகளிலே வெளியே பரிசுத்தவான்கள் போல காணப்படுகிற பலர் மாம்சத்தின் கிரியைகளிலே விழுந்து போய் கிடக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதை குறித்து அவர்கள் பேசுவார்கள். ஆனால் அப்படி என்றால் என்ன என்பதே அவர்களுக்கு தெரியாது. வெற்றி வாழ்க்கை என்பது அவருடைய வாழ்க்கை. அருமையானவர்களே, நாம் வெற்றி பெறுகிறதில்லை, கர்த்தரே நம்மிலே வெற்றி பெறுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை வெற்றி கண்டார்கள். அது கர்த்தருடைய வெற்றியாக இருந்தாலும் சிறிது நேரத்திலே அது தங்கள் வெற்றி என்று அவர்கள் எண்ணினார்கள். யோசுவா ஆயி பட்டணத்தை வேவு பார்க்க சிலரை அனுப்பினான். போய் வந்தவர்கள், ஆயி பட்டணம் எரிகோவை போல அல்ல, மிகச்சிறிய பட்டணம், சில மனிதர்கள் போனாலே அதை முறியடிக்கலாம் என்று எண்ணினார்கள். வசனங்கள் 4-5, யோசுவா 7:4-5 வசனங்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள். ஆயியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளிதுவக்கி சேபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. ஆம், இஸ்ரேல் மக்கள் ஆயி பட்டணத்தாரால் தோற்கடிக்கப்பட்டார்கள். நானும் நீங்களும் கூட நம்முடைய மாம்சத்தினாலே தோற்கடிக்கப்படுகிறோம். உலகத்தை மேற்கொள்ள நாம் எடுத்த அதே முயற்சியை மாம்சத்தை மேற்கொள்ள நாம் எடுக்க முடியாது. இஸ்ரேல் மக்கள் தங்கள் பலவீனத்தை அறிந்தவர்களாக இல்லை, தங்கள் எதிரியின் பலத்தை அறிந்தவர்களாகவும் இல்லை. அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய பலவீனத்தை அறிந்தவராகத்தான் ரோமர் 7:18, என்னிடத்திலே, அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்திலே இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்திலே இல்லை என்கிறார். ஆம், அருமையானவர்களே, நீங்கள் அதை கண்டுகொண்டு விட்டீர்களா? உங்களுக்குள்ளே எந்தவிதமான வலிமையோ சக்தியோ இல்லை என்பதை நீங்கள் அறிந்து விட்டீர்களா? நீங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. நீங்கள் அப்படி வாழ வேண்டும் என்றும் கர்த்தர் கேட்கவில்லை. தேவனே உங்கள் மூலமாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புகிறார். ரோமர் 7:18 அப்போஸ்தலன் பவுல் அதை கண்டுகொண்டார். மாம்சத்திலே பழைய சுபாவத்திலே எந்த நன்மையும் இல்லை, புதிய சிருஷ்டியிலேயும் எந்த வல்லமையும் இல்லை என்பதையும் அவர் அறிந்து கொண்டு விட்டார். புதிய சுபாவமும் கர்த்தருக்காக வாழ விரும்புகிறது, ஆனால் அதற்கும் அதற்கான வலிமை இல்லை. ரோமர் 8:6 பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். நாம் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படும் பொழுது மட்டுமே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடியவர்களாயிருக்கிறோம். தோல்வி கண்டதனாலே சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கே உங்களிலே எந்த வல்லமையும் பலனும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக அதை கர்த்தரிடத்திலே ஒத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னாலே நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, எனக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் பலனையும் வல்லமையும் தாரும் என்று கேளுங்கள். ஒவ்வொரு நாள் காலையிலேயும் அந்தந்த நாளுக்கு தேவையான பலனையும் வல்லமையும் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு கர்த்தர் மன்னாவை கொடுத்தது போல ஒவ்வொரு நாளுக்கு தேவையான பலனை ஒவ்வொரு நாள் காலையிலேயும் கர்த்தரிடத்திலே நாம் பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய சுய பலத்தை நம்பி அல்ல, கர்த்தரே நம் மூலமாய் வாழும் வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம் மூலமாய் அவரே கிறிஸ்துவை நம்மிலே வெளிப்படுத்துவார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தானியேல் 6:16 வசனத்தின் பின்பாகம். தானியேல் 6:16 வசனத்தின் பின்பாகம்.